மீகா அத்தியாயம் 1. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத ராஜாக்களுடைய நாட்களில் முரேசா ஊரைச்சேர்ந்த மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவிற்கும் எருசலேமிற்கும் விரோதமாகப் பெற்றுக்கொண்டதுமான யெகோவாவுடைய வார்த்தை. அனைத்து மக்களே, கேளுங்கள்! பூமியே, அதில் உள்ளவைகளே, செவிகொடுங்கள்! யெகோவாவாகிய ஆண்டவர், தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருப்பார். இதோ, யெகோவா தம்முடைய இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு நெருப்பிற்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், மலைகள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். இவை அனைத்தும் யாக்கோபுடைய மீறுதலின் காரணமாகவும் இஸ்ரவேல் வம்சத்தார்களுடைய பாவங்களின் காரணமாகவும் சம்பவிக்கும். யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சைச் செடி நடுகிற நிலமுமாக்கி அதின் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழச் செய்து அதின் அஸ்திபாரங்களைத் திறந்து வைப்பேன். அதின் வார்ப்பிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் நொறுக்கப்படும். அதன் பொருட்கள் அனைத்தும் நெருப்பினால் எரித்து போடப்படும். அதன் சிலைகளை எல்லாம் பாழாக்குவேன். வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாக செலுத்தப்படும். இஸ்ரவேல் மற்றும் யூதாவுக்காக புலம்புதல். இதனால் நான் புலம்பி அலறுவேன். பறிகொடுத்தவனாகவும் நிர்வாணமாகவும் நடப்பேன். நான் நரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். அதன் காயம் ஆறாதது. அது யூதாவரை வந்தது. என் மக்களின் வாசலாகிய எருசலேம் வரை வந்து சேர்ந்தது. அதை காத் பட்டணத்திலே அறிவிக்காதீர்கள். அளவே வேண்டாம். பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு. சாப்பீரில் குடியிருக்கிறவளே, வெட்கத்துடன் நிர்வாணமாக அப்பாலே போ. சாயனானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை. பெத் ஏசலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்காது. மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள். ஆனாலும் தீமை யெகோவாவிடத்திலிருந்து எருசலேம் வாசல் வரைக்கும் வந்தது. லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை இரதத்தில் பூட்டு. நீயே மகளாகிய சீயோனின் பாவத்திற்கு காரணம். உன்னிடத்தில் இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமைகள் காணப்பட்டது. ஆகையால் மோர் ஷேத் காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு ஏமாற்றமாகப் போகும். மரேஷாவில் குடியிருக்கிறவளே, உனக்கு இன்னும் ஒரு உரிமையானவளை வரச்செய்வேன். இஸ்ரவேலின் தலைவர்கள் அதுல்லாம் வரை வருவார்கள். உனக்கு அருமையான உன் பிள்ளைகளுக்காக நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள். கழுகை போல முழு மொட்டையாயிரு. அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். மீகா அத்தியாயம் 2. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய திட்டமிட்டு தங்கள் கையில் வல்லமை இருக்கிறதினால் விடியற்காலமாகிற போது அதை செயல்படுத்தி வயல்களை விரும்பி அவைகளை பறித்து கொண்டு வீடுகளை விரும்பி அவைகளை எடுத்து கொண்டு மனிதனையும் அவனுடைய வீட்டையும் குடும்பங்களையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ! ஆகையால் யெகோவா, நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாக தீமையை வரச்செய்ய நினைக்கிறேன். அதிலிருந்து நீங்கள் தப்ப மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாக நடப்பதில்லை. அது தீமையான காலம். அந்நாளில் உங்களை உதாரணமாக சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம். நமது மக்களின் எல்லையை மாற்றி போட்டார். எப்படியாக அதை என்னை விட்டு நீக்கி போட்டார்? நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாக புலம்புவார்கள். யெகோவாவின் சபையில் நிலங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த விதமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் பழிச்சொல் நீங்காதே. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவளே, யெகோவாவின் ஆவி குறுகியிருக்கிறதோ? அவருடைய செயல்கள் இவைகள் தானோ? செம்மையாக நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் மக்கள் ஆரம்ப முதல் எதிரியைப் போல் எழும்பினார்கள். போரிலிருந்து திரும்பி வந்து வழியில் பயப்படாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் ஆடையையும் உரிந்து கொண்டீர்கள். என் மக்களின் பெண்களை அவர்களுடைய வசதியான வீடுகளிலிருந்து துரத்திவிட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக்கொண்டீர்கள். எழுந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை அழித்துவிடும். அந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும். மனம் போகிற போக்கிலே போய் பொய்யானதை சொல்லுகிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த மக்களுக்கு ஏற்ற பிரசங்கியாக இருப்பான். யாக்கோபின் மக்களே, உங்களெல்லோரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஒரே கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்திற்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமமாக மக்கள் கூட்டத்திலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யெகோவா அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். மீகா அத்தியாயம் 3. நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னது என்று அறிவது உங்களுக்கு அல்லவோ உரியது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்களுடைய எலும்புகள் மேல் இருக்கிற சதையையும் பிடுங்கி என் மக்களின் சதையைத் தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு எலும்புகளை முறித்து பானையிலே போடுவது போலவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடுவது போலவும் அவைகளை வெட்டுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் யெகோவாவை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் செயல்களில் பொல்லாதவர்களாக இருப்பதினால் அவர் அவர்களுக்கு மறுமொழி கொடுக்காமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடுக்காதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தமாகி என் மக்களை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காண முடியாத இரவும் குறி சொல்ல முடியாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் மறைந்து அவர்கள் மேல் பகல் மிகவும் இருளாகப் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு குறி சொல்லுகிறவர்கள் நாணமடைந்து உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். நானோ யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிப்பதற்காக யெகோவாவுடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை வெறுத்து ஒழுங்கானவைகளை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுகிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதைக் கேளுங்கள். அதன் தலைவர்கள் லஞ்சத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கைகூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் யெகோவாவை சார்ந்து கொண்டு, யெகோவா எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்களால் சியோன் வயல் வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாகப் போகும். ஆலயத்தின் மலை காட்டு மேடுகளைப் போலாகும். மீகா அத்தியாயம் 4. ஆனாலும் வரும் நாட்களில் யெகோவாவுடைய ஆலயமாகிய மலை மலைகளின் உச்சியில் நிறுவப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா மக்களும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான மக்கள் புறப்பட்டு வந்து, நாம் யெகோவாவின் மலைக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து யெகோவாவின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான மக்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலம் மிகுந்த தேசங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு தேசத்திற்கு விரோதமாக இன்னொரு தேசம் பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன்தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துபவர்கள் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய யெகோவாவின் வாய் இதை சொல்லிற்று. சகல மக்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய யெகோவாவுடைய நாமத்தைப் பற்றிக்கொண்டு என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும் நடப்போம். யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளைச் சேர்த்து தள்ளப்பட்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு, நொண்டியானவளை மீதியான மக்களாகவும் தூரமாகத் தள்ளப்பட்டு போனவளை பலத்த மக்களாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் யெகோவா சியோன் மலையிலே இதுமுதல் என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார். மந்தையின் காவற் கோபுரமே, மகளாகிய சியோனின் பாதுகாப்பே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் மகளாகிய எருசலேமிடம் வரும். இப்போதும் நீ ஏன் சத்தமிட்டு கதறவேண்டும்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர்கள் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற பெண்ணுக்கு உண்டாகிற வேதனை உனக்கு உண்டாகும். மகளாகிய சியோனே, பிரசவிக்கிற பெண்ணைப் போல பிரசவ வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே யெகோவா உன்னை உன் எதிரிகளின் கைக்கு நீங்கலாக்கி மீட்பார். சியோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக தேசத்தார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் யெகோவாவுடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய சேனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். மகளாகிய சியோனே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக மக்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய சொத்துக்களை முழு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். மீகா அத்தியாயம் 5. சேனைகளுடைய நகரமே, இப்போது குழுக்குழுவாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கும் வரை அவர்களை ஒப்புக்கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்களில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் மக்களோடு திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு யெகோவாவுடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய யெகோவாவுடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் முழுவதிலும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பர்களையும் மனிதர்களில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் யெகோவாவாலே வருகிற பணியைப் போலவும் மனிதனுக்கு காத்திருக்காமலும் மனு மக்களுக்கு தாமதிக்காமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக மக்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமமாகவும் மக்களுக்குள் அநேக மக்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் எதிரிகள் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராமல் அழித்து, உன் ரதங்களை அழித்து, உன் தேசத்து பட்டணங்களை அழித்து, உன் மதில்களையெல்லாம் அழித்து, சூனிய வித்தைகள் உன் கையில் இல்லாதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் வார்ப்பிக்கப்பட்ட சிலைகளையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் படைப்புகளை நீ இனி பணிந்து கொள்ளமாட்டாய். நான் உன் விக்கிரகத் தோப்புக்களை உன் நடுவில் இல்லாமல் பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவி கொடுக்காத அந்நிய மக்களிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிகட்டுவேன் என்றார். மீகா அத்தியாயம் 6. யெகோவா சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன் உன் வழக்கைச் சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்கட்டும். மலைகளே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, யெகோவாவுடைய வழக்கைக் கேளுங்கள். யெகோவாவுக்கு அவருடைய மக்களோடு வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலர்களோடு அவர் வழக்காடுவார். என் மக்களே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை வருத்தப்படுத்தினேன்? எனக்கு எதிரே பதில் சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்து அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் மக்களே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் செய்த யோசனை இன்னதென்றும், பேயோரின் மகனாகிய பீலேயாம் அவனுக்கு மறுமொழியாகச் சொன்னது இன்னது என்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் வரை நடந்தது இன்னது என்றும் நீ யெகோவாவுடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தைக் கொண்டு நான் யெகோவாவுடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளோடும் ஒரு வயதுடைய கன்றுக்குட்டிகளோடும் அவருடைய சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாக ஓடுகிற பத்தாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் யெகோவா பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்குவதற்காக என் முதற் பிறந்தவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனிதனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதைத் தவிர வேறு எதை யெகோவா உன்னிடத்தில் கேட்கிறார்? யெகோவாவுடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவிகொடுங்கள். துன்மார்கருடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடமுள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களுக்காக உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலவீனமாக்குவேன். நீ சாப்பிட்டும் திருப்தியடையாமல் இருப்பாய். உனக்குள்ளே சோறு உண்டாகும். பாதுகாத்தும் நீ தப்புவிப்பதில்லை. நீ தப்புவிப்பதையும் பட்டயத்திற்கு ஒப்புக்கொடுப்பேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலை ஆடினாலும் எண்ணெய் பூசிக்கொள்வதுமில்லை, இரசம் குடிப்பதுமில்லை. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளையும் ஆகாப் வீட்டாருடைய அனைத்து செய்கைகளும் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் மக்களின் நிந்தையை சுமப்பீர்கள். மீகா அத்தியாயம் 7. ஐயோ, கோடை காலத்தின் பழங்களை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். சாப்பிடுவதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா விரும்பிய முதல் அறுப்பின் பழமும் இல்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். மனிதர்களில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லோரும் இரத்தம் சிந்த பதுங்கியிருக்கிறார்கள். அவனவன் தன்தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்வதற்கு அவர்களுடைய இரண்டு கைகளும் ஒன்றாக சேரும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான். பெரியவன் தன் தகாத ஆசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாக புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முட்செடியை போன்றவன், செம்மையானவன் நெரிஞ்சிலை விட மிகவும் கூர்மையானவன். உன் காவற்காரர்கள் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறக்காமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனிதனுடைய எதிரிகள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் யெகோவாவை நோக்கிக்கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் எதிரியே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் யெகோவா எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் யெகோவாவுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்கு வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் வரை அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய யெகோவா எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் எதிரியானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளைக் காணும். இனி வீதிகளின் சேற்றைப்போல மிதிக்கப்படுவாள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகுதூரம் பரவிப்போகும். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு மலை முதல் மறு மலை வரைக்குமுள்ள மக்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிமக்களின் நிமித்தம் அவர்கள் செயல்களுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். அந்நிய மக்கள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக்கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாகிவிடும், பாம்பைப் போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமக்கு சொந்தமானவர்களில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபப்படமாட்டார். அவர் மீண்டும் நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் ஆரம்ப நாள் முதல் எங்கள் முன்னோர்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக.